الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து உலகங்களையும் தன்மையான ஆதிக்கத்தெங்கில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் கர்ணாமாரியும் ஸலாமும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்து லில் ஆலமீன் சையிதுல் முர்சலீன் ஷபீஉல் முஜனிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி நடந்த ஆல ஸஹாபுகள் தாபிஈன்கள் தபிஈன் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக யஹவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த ஒரு நாளை மகத்துவம் நிறைந்த நாளாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த கண்ணியம் நிறைந்த நாளை அவர் விரும்பக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே கழித்து அவருடைய மேலான ரஹ்மத்தை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பான விடயங்களை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களை தவிந்து நடக்குமாறு எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிந்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே யஹவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எந்தெந்த விடயங்களை எவ்வப்போது படைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அப்படியான காரியங்களை அவ்வப்போது செய்யக்கூடிய மாபெரிய சக்தியே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே பல கோடி சிருஷ்டிகளை படைத்திருந்தாலும் அவருடைய ரஹ்மத் அவருடைய இரக்கம் எந்த சிருஷ்டிகள் மீது இரக்க இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அந்த அருமையான சிருஷ்டிகளாக மனித இனமாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை எல்லாம் ஆக்கி நாம் அவருடைய மேலான ரஹ்மத்தை இரக்கத்தை இந்த ஈருலகிலும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கண்ணியமான ஒரு நபியை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் நினைக்க கூடாது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 63 வருட காலங்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த குறுகிய காலத்திலே வாழ்ந்த நபியுடைய வாழ்க்கை முறை நாம் எல்லாம் வாழக்கூடிய காலத்திலே தேவைதானா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழக்கூடாது. என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு பற்றி அவருடைய வருகையை பற்றி முன்னுள்ள வேதங்களான தௌராத் இன்ஜில் போன்ற வேதங்களிலே கூட சிறப்பான முறையிலே கூறியிருப்பதை புனிதமான குர்ஆனின் மூலமாக தெளிவான முறையில சொல்லி காட்டுகிறான். நபி கல்லாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே நான் நபியாக உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எந்தெந்த சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தம் எந்தெந்த இடங்களிலே நிறைய கிடைக்கிறது என்பதை பற்றி உள்ள சீரான வழிமுறைகளை உங்களுக்கு காட்டித் தருவதற்காக அவன் அனுப்பப்பட்டிருக்கிறேனே, அதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் போகிறான் என வைத்துக் கொள்ளுங்கள். அவன் போகக்கூடிய வழி இருக்கிறது ஒற்றையடி பாதை, ஒருவரை தவிர வேற யாரும் வழியை சொல்ல முடியாது. இரண்டு பகுதியும் அடர்ந்த காடுகளாக இருக்கின்றன. இப்படியான ஒரு பயங்கரமான பாதையிலே தான் அந்த மனிதர் தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறார். அவன் நடந்து செல்லுகின்ற பொழுது இடையிலே இருளாகிவிட்டது. தொடர்ந்து பிரயாணத்தை முடிக்க செய்ய முடியவில்லை. அதற்காக வேண்டி அந்த நடுக்காட்டிலே ஒரு இடத்தை துப்பரவு செய்து அந்த இரவை அங்கே கழித்து விட்டு பகலானவுடன் மறுநாள் காலையிலே தன்னுடைய பிரயாணத்தை தொடருவதற்காக வேண்டி எண்ணியிருக்கிறார். அந்த காட்டுடைய நடுவில் ஒரு இடத்தில் என்ன செய்கிறான், துப்புரவு செய்து நெருப்பை மூட்டுகிறான் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி. காட்டுடைய நடுவில் என்ன செய்கிறது, நெருப்பு வந்ததின் காரணமாக அந்த காட்டுடைய ஒரு பகுதியிலே வெளிச்சம் பரவிவிட்டது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பூச்சிக்கள் புத்தி செல்களெல்லாம் அந்த நெருப்பை நோக்கி வர தொடங்கிவிட்டது. இந்த மனிதன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நெருப்புக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அந்த பூச்சிக்கள் அந்த நெருப்பிலே உலவிடாத மாதிரி தடுத்துக் கொண்டிருக்கிறான். சில பூச்சிக்கள் அவருடைய தடுப்பை மீறாமல் நெருப்பிலே விழாமல் தன்னுடைய உயிரை தப்பித்துக் கொண்டு சென்று விட்டன. வேற சில பூச்சிக்கள் அந்த தடுப்பை மீறி நெருப்பிலே விழுந்து தன்னுடைய உடலையே கடித்துக் கொள்கின்றன. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எது ஹலால் எது ஹராம், எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்களோடு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய சொல்லும் செயலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் ரப்பல் இஸ்ஸத் தபாரக்கு வ தஆலாவுடைய உதவி எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் நினைக்க கூடாது இஸ்லாம் என்று சொன்னால் அது சடங்கு சம்பிரதாயம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட கடமைக்கு மாத்திரம் ஆக்கப்பட்டதல்ல. ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் வஃபாத்தாகின்ற வரைக்கும் உள்ள அத்துணை காலங்களிலும் நடக்க வேண்டிய அழகான சட்டத்திட்டங்கள், நேர்மையான ஒழுக்க முறைகளை நம்முடைய புனிதமான தீன் இஸ்லாத்தின் மூலமாக வைத்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தனிநபர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்திலே வாழக்கூடியவன் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி, அந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய மகன் எப்படி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியும், முகம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்களை நம்முடைய புனிதமான இஸ்லாத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு இஸ்லாம் மற்றவர்களுடைய விடயங்களை சிறப்பான முறையில பார்க்க வேண்டும் என்பதை ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக ஆட்சி வைக்கின்ற சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், தபஸ்ஸுமுக்க ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா வாம்டுக்க பில் மஅரூபி வ நஹ்யுக்க அனில் முன்கரி ஸதகா. நீங்க என்ன செய்றீங்க, தெருவிலே போகின்ற பொழுது உங்களுக்கு அறிமுகமான ஒருவர், அவரை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் சந்தோஷத்தில், ஒரு சகோதர பாசத்திலே சிரிக்கிறீர்கள், இந்த சிரிப்பு கூட நீங்க சதகா கொடுத்த நன்மையை தரும் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் பிரயாணத்திலே செல்கிறான், தன்னுடைய பார்சல்களை தன்னுடைய புத்தகங்களை ஏற்றுவதற்காக அவனை கஷ்டப்படுகிறான், நீங்க உதவி செய்து ஏற்றி வைக்கிறீங்க, அவனுக்கு உதவியா இருக்கிறீர்களே, அந்த உதவி கூட சதகா கொடுத்த நன்மையை தரும் என்ற கருத்தை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையை சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், அருமையான இஸ்லாம் ஒரு சமுதாயத்தை கட்டி காட்டக்கூடிய, ஒரு சமுதாயத்தில் எப்படி நலனோடு வாழ வேண்டும் என்பதை பற்றியுள்ள அருமையான விடயங்களை எப்படி நன்மையுள்ள காரியமாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சிறப்பான இந்த அருமையான இஸ்லாம் மாற்று மதத்துறை விஷயத்திலே இஸ்லாமியர் அல்லாதவர்களை எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறது என்பதனை நாம் அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை புரியாத பலர் எந்தெந்த இழிவான வார்த்தைகளை இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் மீது சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லி வைக்கிறார்கள். காரணம் அந்த இஸ்லாத்தை பற்றி புரியாத காரணத்தினார்கள். அருமையான இஸ்லாம் இஸ்லாம் அல்லாதவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகள் எப்படி அதை சிறப்பித்து வைத்திருக்கிறது, நாம் இந்த நல்ல நேரத்திலே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லி விட்டார். மதீனாவுடைய ஆட்சி ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய தலைமையகத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முதலாவதாக செய்த வேலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 80 நிபந்தனைகள் போட்ட ஒரு சட்டத்திட்டத்தை எழுதினார். 80 மேற்பட்ட சட்டத்திட்டங்கள் உள்ள ஒரு சட்ட ஒரு புத்தகத்தை எழுதினார். அதிலே முதல் அதிகமான விடயங்கள் இஸ்லாம் அல்லாத மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அவருடைய விடயங்களே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியுள்ள அதிகமான விடயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி வைத்த வரலாறை ஹதீஸிலே விளக்கங்கள் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அபு தாவூதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் அல்லாத மக்களை அந்த மக்களுக்கு நீங்கள் அழிந்து செய்து விடாதீர்கள். அவருடைய சக்திக்கு மேல நீங்கள் வேலையை கொடுக்காதீர்கள். உங்களிடத்திலே அவர்கள் பணி செய்தால் என்ன செய்யுங்க, அவருடைய கஷ்டத்துக்கு மேல சக்திக்கு மேல நீங்கள் வேலையை கொடுத்து கஷ்டப்படுத்தாதீர்கள். அவருடைய உரிமையை நீங்கள் மீறாதீர்கள். யாராவது அவருடைய உரிமையை மீறினால் அவருக்கு எதிராக நான் வழக்கு தொடர்வேன் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், புனிதமான இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத மக்களை எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்னை சந்திக்க வருவதாக அவருக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். நாளை என்னுடைய தாயார் இடத்திலே வருகிறார்கள். அந்த தாயாரை, முஸ்லிம் அல்லாத அந்த தாயாரை நான் கண்ணியப்படுத்தலாமா, அனுசரிக்கலாமா, உதவி செய்யலாமா என்று கேட்கிறாங்க. அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அஸ்மா ஸ்லி, அவரை நீங்க என்ன செய்யுங்க, நல்ல தாராளமாக கவனியுங்க. எந்த அளவுக்கு கவனிக்க முடியுமோ, மரியாதை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர் கண்ணியத்தோடு அனுப்பி வைங்கிற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் புனிதமான புகாரி ஷரீபிலே தெளிவான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போற சமயத்துல தன்னுடைய வழிகாட்டியா யார வச்சாங்க தெரியுமா, அப்துல்லாஹி இப்னு உரைக்கத் என்ற ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வழிகாட்டியா கொண்டு சந்திக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வகையில தாவத்துடைய பணியை செஞ்சாங்க. ஒன்று, மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வழிகளை சொல்லி காட்டினார். இரண்டாவது, மன்னர்களுக்கு கடிதம் மூலமாக அறிவித்தார். அந்த அமைப்பு நஜரான் தேசத்தை சேர்ந்த சில கிறிஸ்தவ மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரொம்ப கண்ணியமாக அவங்களோடு பேசினாங்க, அமானுதமாக நடந்தார்கள், மரியாதையாக நடந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய மக்களே, உதவியை சொல்லுகிறேன், அல்லாஹுடைய பாதுகாப்புகளுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இவருடைய உடைமைகளை, இவருடைய பொருளாதாரங்களை, அனைத்து விடயங்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த நபியுடைய கையில் அல்லாஹு ஜல்லஜலாலு வச்சிருக்கிறார். ஆகவேதான் அவருடைய விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாற்று மதத்தில் துறவிகள் இருப்பாங்க, அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய மலக்கூர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த விதமான அநியாயம் செய்து விடாதீர்கள், கண்ணியமா பாதுகாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியில் அந்த மாற்று மதத்தவர்கள் தங்குவதற்காக வேண்டி இடத்தை கொடுத்திருக்கிறார் என்ற வரலாறும் ஹதீஸுடைய விளக்கங்களே தெளிவான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உமர் என்று சொல்லக்கூடிய உமர் பின் அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அசீதின் ஆர்பா என்ற ஒரு கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சொன்னாங்க, கவர்னரே, உண்டை சொல்லி வைக்கிறேன், ஜிஜியா என்ற மாதிரி, ஜிஜியா என்று சொன்னா அரபு இலக்கணத்தில் சொல்லுவாங்க, அரபு முறையில முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழே வாழக்கூடிய அந்நியவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கட்டக்கூடிய வரிக்குத்தான் என்ன சொல்றது, ஜிஜியா என்று சொல்றது. அவர்கள் ரொம்ப பாதுகாக்கப்படுறாங்க, முஸ்லீம் அரசாங்கத்துக்கு ஒரு தொகை பணத்தை கட்டுறாங்க. இந்த ஜிசியாவை கட்டக்கூடியவர்கள் சக்தி உள்ள மக்களாக இருந்தால், அந்த ஜிசியா வரியை வாங்குவதற்கு பொருத்தமுள்ள மக்களாக இருந்தால் என்ன செய்ய, அவரிடத்திலே வாங்குங்க. இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய, அது பைசில் மால்ல இருந்து அந்த இயலாத மக்களுக்கு இங்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி உமர் பின் அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதிவிட்டு சொன்னாங்க. நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன். உமரே ஃபாருக்குல் ஆலம் ரலி அல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் ஆட்சி காலத்துல உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சில மக்களை பார்க்கிறாங்க, இந்த ஜிஸியா வரி கட்டுற முஸ்லீம் அல்லாத மக்களை பார்க்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய சில வயோதிபர்கள் பஜாரிலே பிச்சை எடுத்திருக்காங்க. இதை அறிந்த உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க நல்லா இருக்கக்கூடிய காலத்துல என்ன செஞ்ச ஒருத்தர இருந்து ஜிஸியா வரிக்கிற நாங்கள் வாங்கினோம், ஆனால் இப்பொழுது வயோதிபமாக விட்டீர்கள், தொழில் செய்ய முடியாத கட்டம், நீங்கள் யாருமே பிச்சை எடுக்காதீர்கள், பொதுமால் பைசில் மால்ல இருந்து உங்களுக்கு நிதி செல்லட்டும், நீங்கள் வீட்டிலே சந்தோஷமாக இருங்கள் என்ற கருத்தை உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லி வைத்திருக்கிறார். அதனாலேதான் நான் எழுதுகிறேன் சொன்னார்கள் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சொல்லுகிறேன், யாருக்காவது முஸ்லீம் அல்லாதவர்கள் வயோதிபர்களாக இருந்தால், அந்த வரியை கட்ட முடியாத மக்களாக இருந்தால், அவருக்கு பைசில் மால்ல இருந்து நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க என்ற கருத்தை உமர் பின் அப்துல் அஸீஸ் ரலி அல்லாஹு அன்ஹு குறிப்பிட்ட கடிதம் ஹதீதுடைய விளக்கத்தில் எழுதப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய சூழ்நிலையிலே மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி புரிந்திராத பலர் பலவாறான முறையிலே சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைத்துக்கும் உதவியா இருப்பவர் அந்த நபுரை குர்ஆனிலே தெளிவான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உங்களை எதிர்க்காதவர்கள் உங்களை ஊரை விட்டு அனுப்பாமல் நிம்மதியா உங்களை வாழ செய்கிறார்களே, இந்த மக்களோடு நீங்கள் போர் செய்யுங்களோ அநியாயம் செய்யுங்களோ தகாத முறை நடங்கள் சொல்லோ அல்லாஹு சொல்லவில்லை. அது சம்பூரணமான முறை விளக்கி வைத்திருக்கிறார் என்ற கருத்தை புனிதமான குர்ஆன் தெளிவான முறையில சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் வாழக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா நாடு இருக்கிறது, இந்த நாட்டிலே முன்னையவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே அஹ்லாக்கோடு பண்பாட்டோடு சிறப்போடு இருந்திருக்கிறார் என்பதை வரலாற்று ரீதியாக தெளிவான முறையில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 15வது நூற்றாண்டுடைய பிற்பட்ட காலத்திலே இந்த நாட்டை ஆட்சி செஞ்ச இரண்டாவது விஜயபாவ மன்னருடைய காலத்திலே அந்த மன்னனுக்கு 5 முஸ்லிம்கள் பிரதம மந்திரி அறிந்திருக்கிறார், ஆலோசனை சொல்லக்கூடிய அறிந்திருக்கிறார், அவரை பாதுகாப்பதற்குரிய மெய் பாதுகாவலர்களாகவும் முஸ்லீம்கள் வாழ்ந்த வரலாறு இந்த இளைஞருடைய வரலாற்றிலே தெளிவாக குறிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது இராஜசிங்கம் காலத்திலே போர்த்துகீய படை அந்த ஆங்கிலேய படைகள் இந்த நாட்டுடைய மன்னரை எதிர்ப்பதற்காக வேண்டி அவரை சிறைப்படுத்தி கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டி சென்ற சமயத்திலே அந்த மன்னன் ஒரு இடத்தை போய் ஒழிச்சிட்டார். அந்த வழியால வந்த அந்த வெள்ளக்கார யாரும் சிப்பா என்ன செஞ்சாங்க, அங்கே பார்த்தார்கள் ஒரு முஸ்லிம் பெண்மணி மொக்காடு போட்டு ஏதோ வேலை செஞ்சு கிடைக்கிறார். அவரிடத்துல கேட்டாங்க, இதால ஒருவர் போனாரா அப்படின்னு சொல்லி. பெண்மணிக்கு தெரியும், அரசன் போனது தெரியும் தான், ஆனால் நம்முடைய நாட்டு அரசன் இல்லையா, காட்சி கொடுத்த விருப்பம் இல்லை, அதே நேரத்தில் காணல்ல என்று பொய் சொல்வதும் கூட அவருக்கு விருப்பமில்லை, பொய்யும் சொல்லல மெய்யும் சொல்லல மௌன சாதித்தார். இந்த வெள்ளக்கார சிப்பாய் நினைச்சிருந்தாங்க தெரியுமா, இவர் விளங்கிக்கிட்டு தான் மௌனமாயிருக்கிறார் என்று சொல்லி அந்த பெண்மனுடைய கழுத்தை அப்படியே துண்டிச்சு போட்டார். இது இளைஞருடைய வரலாற்றில் இந்த நாட்டுடைய தியாகத்துக்காக வேண்டி நம்முடைய முஸ்லீம்கள் செய்த பெரிய தியாகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒரு காலத்திலே தவளமே என்று சொல்லி 2 மாடுகளை ஒரு கரத்தையிலே பூட்டி கிராமம் கிராமமாக நம்முடைய முஸ்லீம்கள் வியாபாரம் செய்த வரலாறு இருக்கிறது. அவர்கள் போன இடங்கள் தான் இன்றைக்கு போக்குவரத்து ரோட்டுகளாக பெருந்தெருக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதும் வரலாறு சொல்லக்கூடிய சிறப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். 1434 வருடங்களுக்கு முன்னாலே நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை தெரிவித்தார். ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்தாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் விருந்துக்காக வேண்டி மக்களை நீங்கள் எப்படி அழைப்பீர்களோ, விருந்துக்காக வேண்டி எப்படி மக்களை அழைப்பீர்களோ அதே மாதிரி முஸ்லிம்களுடைய கலாச்சாரங்களை அவருடைய உடைமைகளை அவர்கள் மீது அநியாயத்தை காட்டுவதற்காக வேண்டி மக்களை மக்கள் அழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லா, அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகம் குறைவாகவா இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல அதிகமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அதிகமா இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பலம் எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய மழை பெஞ்சி பெரிய வெள்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதிகமான மழை பெஞ்சி வெள்ளம் போயிடு. வெள்ளம் போற சமயத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் குப்பை இருக்கு இல்லையா, இது அந்த வெள்ளத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம எப்படி வெள்ளத்தோடு சேர்ந்து அதுவும் போய்விடுமோ, இதே மாதிரி தான் முஸ்லீம்களுடைய பலங்கள் இருக்கும் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் அதிகமா இருக்கிறது சொல்றீங்க, பலம் குண்டி போயிருப்பான்னு சொன்னாங்க, பயத்தோடு இருப்பான் சொல்றீங்க, என்ன காரணம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா, துன்யாவுடைய ஆசை. நியாயம் கிடையாது, எந்த இடத்திலே கௌரவிக்க வேண்டும் என்று கிடையாது, மத்தியிலே கண்ணியப்படுத்துவது கிடையாது, சகோதரர்களை மரியாதையோடு பார்ப்பது கிடையாது, மக்கள் மத்தியிலே அநியாயமும் பொருளாதாரம் மட்டும்தான் உழைக்க வேண்டுமே தவிர யாருடைய வாழ்க்கை எப்படி சீர்கட்டாலும் பரவாயில்லை. நம்முடைய சமுதாயத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள். குறிப்பா நம்முடைய தாய் தந்தைகளை வளர்த்தார்களே உறவினர்கள், அந்த உறவினர்கள் பாயோடு படுக்க இருக்கிறாங்க, அவங்களை கூட பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு பிசி, அவர்களுக்கு அமல் செய்வதற்கு நேரம் கிடைக்கல, அனைத்துக்கும் பிசி. காலையில போனா மாலையில வந்துரு, மாலையில வந்தா சரி அமல கொஞ்சம் பாரு, அது கிடையாது, வந்து உட்கார்ந்தா அந்த பேஸ்புக்ல கைய வச்சா அது விடிய விடிய அதுல இருக்கிறது, இரவுக்கெல்லாம் தெரிகிறது, அமல் இபாதத்து கிடையாது. இப்படியான உப்பு துன்யா, துன்யாவுடைய ஆசை, மௌத்தை மறந்த தன்மை எப்பொழுது முஸ்லிம்கள் மத்தியிலே வருகிறதோ, நிச்சயமாக இப்படியான சூழலை ஏற்படுத்துவான் என்ற கருத்தை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், கடந்த கால வரலாறுகள் பெரிய படிப்பினை அளிக்கிறது. இப்படியான சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு தெளிவான சில விளக்கங்களை தருகிறது. 1992 அதாவது அயல் நாடான இந்தியாவிலே பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பதற்காக வேண்டி இந்து இளைஞர் சமூகத்திலே மிக முக்கியமான ரெண்டு பேர் பங்கெடுத்தார். ஒருவருடைய பேர் யோகாந்திர பால், மற்றவரே தீர்பால் சிங் கணேசன். இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப உக்கிரமாக இருந்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த யோகாந்திர பால் இருக்கிறார் தானே, அவர் மஸ்ஜிதை உடைத்தது மாத்திரமல்ல, அந்த மஸ்ஜிதுடைய கற்களை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கோவிலை வைத்து ஒளிபரட்சியின் மூலமா சொன்னாராம், இப்பொழுது முஸ்லிம்களுடைய பள்ளி ராமர் பிறந்த இடத்துடைய கட்டப்பட்ட அந்த பள்ளியுடைய கல்லை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் சிறுமே கரைங்க என்று சொல்லி வச்சிருக்கிறேன், மூத்திரம் வைங்க என்று சொல்லி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரிய ஒரு ரொம்ப கேவலமான விடையா போச்சு. அல்லாஹுடைய மஸ்ஜித் இல்லையா, அல்லாஹுடைய இடத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். ஆகவேதான் அந்த எல்லா வந்தவர்கள் எல்லாம் இப்படி அசிங்கப்படுத்தினார்கள். அந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் செல்லவில்லை, எந்த யோகாந்திர பால் மஸ்ஜிதுடைய கல்லுக்கு சிறுநீர் கலைஞர் என்று சொன்னாரோ அவருக்கு அளவிட முடியாத அதிகமான நிலைமையில பைத்தியம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னா, தாயும் விளங்குதில்லை, தாரமும் விளங்குதில்லை, சகோதரியும் விளங்குதில்லை, ஏழை பெண்ணும் விளங்குதில்லை, நிர்வாணமாக இருக்கக்கூடிய நிலைமாச்சு. கடைசியாக அவருடைய பெற்றோர்கள் முடியாத நிலைமையில, அவருடைய பெற்றோர் நல்லவர்கள், அவர்கள் இந்த செயலுக்கு எதிர்ப்பு காட்டிக்கொண்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த முடியாத கட்டத்தில் பெற்றோர்கள் சொன்னார்களாம், இவரை வச்சிருந்த அந்த குடும்ப மரியாதையின் போது சுட்டுக் கொண்டு விடுவோம் என்று சொல்லி முடிவாட்டாங்க. அந்த சமயத்தில் அங்க உள்ள ஒரு பெருந்தகை சொன்னாரு, வேண்டாம், அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவங்களிடத்துல போய் நம்ம முறையிடுவோம், ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படி என்று சொல்லி கடைசியாக மௌலானா ஹலீல் சித்தீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெருந்தகையத்தில் போய் இந்த விஷயத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களா, அல்லாட கிருபையினால கேட்போம், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவார், ஆனா ஒரு நிபந்தனை, உங்களுடைய மகனுக்கு சுகம் கிடைத்தால் நீங்க என்ன செய்யணும், இஸ்லாத்துல வந்துடும், அந்த ஒப்பந்தம் சரியா இருக்கட்டும், ஆமா நாங்க நிச்சயமா இஸ்லாத்துல வரும் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட ஒரு நாளையில எல்லாரும் சேர்ந்து துவா தொழுது துவா செஞ்சாங்க, கண்ணீர் வடித்தார்கள், கவலையோடு கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை பலப்படுத்தி உன் கையிலே தான் தங்கி இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப உக்கிரமான முறையில ரொம்ப கஷ்டத்தோடு அழுது சளித்து துவாச்சினர். துவா செய்ததற்கு பின்னாலே அந்த உணவு பரிமாறப்பட்டது, உணவு பரிமாறியாச்சு. அந்த பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது எந்த பைத்தியத்திலே கற்றுடைய நிலைமையில இருந்தாலும் அந்த யோகாந்திர பாலுக்கு திடீரென எல்லா சுகத்தை கொடுத்தான். அவர் சொன்னாரு, என்ன இப்படி நிர்வாணமா வச்சிருக்கீங்க அப்படின்னு, உடனே அவருக்கு உடுப்பெல்லாம் கொடுத்தாச்சு. நிபந்தனையின் படிக்கு யோகாந்திர பாலுடைய அந்த தந்தை பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, உகவெடுத்துக்கிட்டு வந்து சுத்தமாயிட்டு வந்து அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த பொழுது மகன் கேட்கிறாரு, நீங்கள் எல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி, நாங்க இஸ்லாத்தை தொழுவ போறோம், உங்களுக்கு சுகம் கிடைச்சா நாங்க இஸ்லாத்துல வந்துடும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டுச்சு. அந்த அமைப்பை நாங்க போறோம், நானும் தான் இஸ்லாத்துல வரேன், என்னையும் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த இரண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவினது மாத்திரமல்ல, ரெண்டு பேரும் ஒரு முடிவு கட்டிக்கொண்டார்கள், எங்களை எந்த கையினால் மஸ்ஜிதை உடைத்தோமோ அந்த கையினால் இஸ்லாத்துக்காக வேண்டி கிட்டத்தட்ட 100 மஸ்ஜிதுகளை நாங்கள் கட்ட வேண்டும். 100 மஸ்ஜிது வரைக்கும் 42 பள்ளிகள் அப்படியே கையினால் கட்டப்பட்டதாக தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் கலந்துரையானவர்கள் கூறிய வரலாறு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் எதிலே கண்ணியத்தை வைத்திருக்கிறார் அப்துல் ரஹ்மான் வாரங்க யார சூழல்லா, நேற்றிரவு என்னுடைய மகனை சிலர் கலந்து போயிட்டாங்க யார சூழல்லா என்ன சேட்டு கேட்கிறாங்க. இவர் எதிர்பார்த்து போனாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பி வைப்பாங்க, அத்தேடு பேச்சு ஆக்கள் அனுப்புவாங்க என்று எதிர்பார்க்கலாம் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கலிமாவை அதிகம் ஓதுங்க என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிடத்தில் வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி இடத்துல போய் நம்ம மகனை கடத்திர சம்பவத்தை சொன்ன, ரசூலுல்லாஹி இப்படி சொன்னாங்க, நீங்களும் ஓதுங்க நாங்களும் ஓதுவோம். ரசூலுல்லாஹி வார்த்தையில தத்துவம் இருக்கும் இல்லையா, ரசூலுல்லாஹி சும்மா சொல்ல மாட்டாங்களே, நிறைய ஓத ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள் சொல்லவில்லை, நடுநீச்சு நேரம் கதவு தட்டுற சட்டம் கேட்குது, திறந்து பார்த்தா இந்த மகன் வெளியே போனாரோ கடத்தி செல்லப்பட்டாரோ அந்த மகன் எதிரே நிற்கிறார். பெற்ற மேடம் பித்தல்லையா நெஞ்சோடு அணைச்சிட்டாங்க, கண்ணீர் வழித்தார்கள். மறந்தால் ரசூலுல்லாவிடத்திலே போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, உங்களுடைய அருமையான மகன் நேற்று வந்துட்டாரு, அவரிடத்தில் ஏன் என்று கேட்டோம். அவர் சொன்னாரு, என்னுடைய அருமையான தாய் தந்தையர்களே, என்னை கொண்டு போய் கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்தை வைத்தார்கள், ஆனா கொலை செய்யக்கூடிய நாளும் வந்திருச்சு, ஆனால் ஏதோ ஒரு வகையில தவறி போச்சு, அவர் வேறொரு தினத்தை நியமித்து வைத்து எனக்கு ஒரு காவலை வைத்து போயிட்டாங்க, இன்றளவு அந்த காவலாளிகள் ரொம்ப குடித்தார்கள், அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை, அவர்கள் நல்ல அயர்ந்த தூக்கம், அந்த தூக்கத்தின் மத்தியில் நான் ஓடி வந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய மனைவியும் இன்னும் இன்னும் அதிகமாக அந்த நிக்கிரை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒன்றே சிந்திக்க வேண்டும், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அருமையான மருந்தை இந்த விடயத்தை வைத்திருக்கிறான். ஆகவேதான் இந்த நல்ல நேரத்தில் நாம் சில முறைகளை இஸ்லாமியங்களுக்கு இந்த அகலாக்குகளை சொல்லித் தந்திருக்கிறதோ அந்த அகலாக்க மறந்து போனோம், அந்த அகலாக்குகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறோம். அதனாலேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக எங்களுக்கு தெரியாத விடயங்களை விவாதம் செய்ய போகாதீங்க. சில நேரங்களில் எதிர்பாராத விலையில மனம் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு சில வார்த்தைகள் வந்து விட்டால், இஸ்லாம் அல்லாத மக்களோடு வந்து விட்டால் அமைதியாக கையாளுங்க. உதவியா உடம்படிக்கையில ரசூலுல்லா அமைதியை கையாண்டாங்க, அல்லாத கிருபையினால 3 வருடத்துக்கு பின்னாலே ஒரு பாரிய வெற்றி அல்லா கொடுத்த வரலாறு எங்களுக்கு தெளிவான முறையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே விவாதம் செய்து மக்கள் மத்தியிலே பிளவுகள் ஏற்படுத்தி விடாதீர்கள். சில நேரங்களில் நாங்க என்ன செய்வோம், சண்டை சச்சரவம் வந்த உடனே கையக்காலை நீட்டிடுவோம். ஆனால் இன்றைக்கு நாங்க முஸ்லீம்கள் 100 பேர் இருப்போம், மாற்று மருத்துவர்கள் 10 பேர் இருப்பாங்க, அதே நேரத்தில் 10 குடும்பம் இருக்கும், சூழ 100 குடும்பம் இருக்கும் மருத்துவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை சிந்தனையிலே வைத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை செல்ல வேண்டியிருக்கிறது, இன்றைக்கு இரவு நேரங்களில் மிக அதிகமான முறையில் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் திரிவதை நீங்கள் நிறுத்தியே கொள்ளுங்கள். 1434 வருடங்களுக்கு முன்னாலே மக்களே, இரவு நேரங்களிலே மக்கள் வீடுகளிலே அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் திரிவதை கலந்து கொள்ளுங்கள். அது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். இரண்டு சொன்னால், அந்த நேரங்களிலே உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில ஜீவராசியுடைய ஆபத்து உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஷ்கா சரீஃபிலே அழகான ஹதீஸ் கூறப்பட்டிருக்கிறது, குப்பூசுபியானக்கும் சூரியன் மறைகின்ற நேரத்திலே பாலுடிக்கக்கூடிய பிள்ளைகளை தேவையில்லாமல் வெளியே கொண்டு செல்லாதீர்கள், இரவு நேரங்களிலே தண்ணீர் பாத்திரங்களை திறந்து வைக்காதீர்கள், என் நெருப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கவனமாக இருங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த அளவுக்கு அழகான முறையில் எங்களுக்கு போதிக்கிறது என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் விடுமுறை காலம். இன்றைக்கு நாம் எல்லாம் கேள்விப்படுறோம், வரக்கத்தா சனி செலவழிச்சிட்டு போறாங்க, அங்க நடக்குது என்று சொன்னால் கணிப்பீட்டை பார்த்தால் ஏனைய மதத்தவர்களை விட முஸ்லீம்கள் தான் மதுவிலே முன்னணியாக இருந்திருக்கிறார். தேவையில்லாத விடயங்களில் அவர்கள் முன்னணிக்கிறார்கள். அல்லாஹ் சும்மா விடுவானா? நினைச்சு பாருங்க, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய அழகு, நம்முடைய வாலிபம் அனைத்தும் அல்லாஹ் தந்த சொத்து. இதை பற்றி அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். ஆகவேதான் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். பழைய வரலாறுகள் குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது, எவ்விதமான ஆயுதம் இல்லாமல் தன்னுடைய பழத்தை வைத்து மலைகளை கலற்றினவர்களை கூட அல்லாஹ் பெரிய அதாபுகளை கொண்டு அளித்த வரலாறு குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. தம்புடைய இந்த அருமையான ஜீரன் இஸ்லாத்தை தந்தாலும் அந்த வழியிலே நடந்து இப்படியான நிலைமைகளை சீரான முறையில் ஆக்குவதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்மனைவருக்கு நல்லறும் புரிவானாக. யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? இவருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? இறக்கும் இல்லையா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகளை கொண்டு எங்கள் மீது நீங்கள் தனத்தை இறக்கி வைத்து விடாதே. இறக்கும் இல்லையா அல்லாஹ்வே, மன்னித்து விடுவாயா? மேலான எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிழைபுரத்து கிருபை செய்தருள்வாயா? அவருடைய கபர்களை வெளிச்சம் விசாலம் உள்ளதாக வைப்பாயா? எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சித்தனாவில் இருந்து பாதுகாத்தருள்வாயா? இந்த நாட்டிலே சகல இன மக்களும் ஒற்றுமையோடு வாழ நீ கிருபை செய்தருள்வாயாக. யாரெல்லாம் எதிர்கால சந்ததிகளும் அந்த நிலையிலே வாழ கிருபை செய்தருள்வாயா? எங்கள் அனைவருடைய துவாக்களை மங்கி அறுத்தார்கள் புரிவாயா? ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.